நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா அவர்கள் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் நீலகிரி மக்களவைத் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிக்கின்றார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த வாரம் வருகை தந்திருந்த ஆ. ராசா அவர்களை SPS சிட்னி ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். அவர் வழங்கிய நேர்முகத்தின் பாகம் 2.
2G ஊழல்ங்கிறது இப்போ நீங்கள் வந்து அது என்ன அப்படின்லாம் நான் கேட்க வரல. நான் கேட்குறது அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அல்லது அது மாதிரியான ஒரு விசாரணை அது வந்து உங்கள் அரசியல் வாழ்வில் வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது இது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுதே. அது
அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். களங்கம் ஏற்படுத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் நான் அதில் வெற்றி அடைஞ்சு வெளியே வந்திருக்கிறேன். அது சாதாரண வெற்றி அல்ல. உங்களுக்கு நான் வந்து வரலாற்று ரீதியாக சொல்கிறேன். இந்த மண்ணில் இந்தியான்னு சொல்கிற இந்த மண்ணில் வாரணாசி காலத்திலிருந்து வாரணாசி வந்து இங்கே இருக்கும்போது அவர் வைஸ்ராய் இருக்கும்போது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. அப்போ வந்து எட்மண்ட் பர்க் தான் அங்கே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தார். அவர்கிட்ட கெஞ்சினாங்க, நீங்கள் ஏறி உங்களுடைய தரப்பு சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் வெளியே வர முடியும்னு அவர் மறுத்துட்டார். கடைசியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்கிறது வந்து பப்ளிக் சர்வன்ஸ் வாரணாசியிலேருந்து ஜெயலலிதா வரைக்கும் எத்தனையோ பேரில் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சரோ முதலமைச்சரோ அல்லது வாரணாசி கொண்ட ஒரு ஆளுநரோ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு 176,000 கோடி என்று சொல்லப்பட்ட ஒரு வழக்கில், சிபிஐ சொல்லப்பட்ட வழக்கில், எனக்கு சம்பந்தமில்லாத ஊரில், இந்தி தெரியாத ஊரில் 15 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு நானே ஒரு வழக்கை நடத்தி கடைசியாக நான் ஒரு மனு போட்டேன் நீதிபதிக்கிட்ட. நான் குற்றவாளியாகிய நான் வந்து கூண்டில் ஏறி சாட்சி சொல்லணும், என்ன நடந்தது என்பதை இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக தேசத்திற்கு சொல்லணும்னு சொன்னேன். ஒரு வாரம் அந்த மனு நிலுவையிலே வச்சுருந்தார். நல்லா யோசிச்சிங்க, நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், எனக்கு வந்து 30-35 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கேன், குற்றவியல் வழக்குகளில் யார் மாதிரி வந்ததில்லை, அது உங்களையே பாதிக்கும், நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லிட்டிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இது முழுக்க கோப்புகள் தான். இந்த கோப்புகளுடைய நகர்வை தப்பு தப்பாக படித்து அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகள், 94 ஒரு கொள்கை முடிவு, 99 ஒரு கொள்கை முடிவு, அதற்கு பிறகு தேர்தல் ஒழுங்குமுறை ஆணையன்னு ஒரு ஆணையம் இருக்குது, அந்த ஆணையத்திலிருந்து பெறப்பட்ட பரிந்துரைகள் இவ்வளவையும் படிச்சுட்டு தான் இந்த முடிவை நான் எடுத்தேன். இந்த முடிவை நான் எடுக்கலைன்னா நான் வந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனை உள்ளவனாக இருந்த முடியாது. ஏன்னா இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு வல்லாண்மை ஒரு கார்டல் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட 5 பேர் மட்டும்தான் டலகம் வச்சுருந்தாங்க. அவங்களை தாண்டி ஒருத்தர் போக முடியாத சூழ்நிலை இருந்தது. அதை உடைக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்பிய போது, அதற்கான பரிந்துரை எனக்கு வந்தபோது அதை நான் செய்தேன். அப்படி செய்தனாலே குற்றஞ்சாட்டப்பட்டேன். அதற்கு பிறகுதான் அந்த நீதிபதி அவர்கள் சரி வாங்கன்னு சொல்லி அனுமதித்தார். 14 நாட்கள் பின்னாளில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற யு லலித் அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தால் சிபிஐக்கு நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர். அவர் தான் என்னை வந்து 14 நாள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணார். அந்த 14 நாள் குறுக்கு விசாரணையில் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினேன். 14வது நாள் ஜட்ஜி ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார், நிறைந்த நீதிமன்றத்தில், நீங்கள் வந்து இவர் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தை மறுதளிப்பதற்கு போதுமான சாட்சியங்களை நீங்கள் கொண்டு வர தவறினால் எனக்கு வேறு வழி இல்லை, கேஸ் உங்களுக்கு எதிராக தான் போகணும்னு ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார். அப்படி வெளிப்படையாக நடந்த ஒரு வழக்கு. எனவே இதில் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ஏற்பட்ட துன்பம், எனக்கு ஏற்பட்ட வழி இவற்றையெல்லாம் எனக்கு வந்து போதுமான மனவழிவை கொடுத்ததுங்கிறது பெரியாருடைய அந்த கொள்கை கோட்பாடுலாம் கூட. இதெல்லாம் தாண்டி கலைஞர் என்கின்ற அந்த தனி மனிதரும் தனி தலைவரும் இந்த முடிவை நான் எடுக்கிற போதும் ஏன் எடுக்கிறேன்னு கேட்டார். எடுத்ததுக்கு பிறகு வர சோதனையிலையும் அவர் என்னோடு உடன் வந்தார். அப்போ ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு தெளிவில்மை இருந்தது, பேப்பர்லாம் தப்பாக வருது அப்போ என்னன்னு கேட்டார். அப்போ நான் விலைக்கு சொன்னேன், நான் உங்களை மாதிரி வந்து நீங்கள் நேஷனலைஸ் பண்ணிங்க பஸ்ஸை, பேருந்துகளை நாட்டுடமையாக்குனீங்க, அது மாதிரி நான் நாட்டுடமையாக்க போகிறேன், தொலைபேசி கட்டணம் குறையும், தொலை அடர்த்தி டெல்லி டென்சிட்டி கூடுன்னு சொன்னேன். சரி தைரியமாக பண்ணினார். அவர் கொடுத்த அந்த பாதுகாப்பு கடைசி வரணைக்கு இருந்தது. எத்தனையோ பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட நான் செஞ்சது தப்பு, அல்லது வந்து நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், இந்த வழக்கில் ஜெயிக்க முடியாது, அல்லது இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஆறுதல் இருக்கிறதுக்காக கீழ்கோட்டில் தண்டனை தான் வரும், மேல்கோட்டில் தான் பார்க்கணும் அப்படி சொன்னவங்களாம் இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்களை, நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் கலைஞர் என்கிற அந்த ஒற்றை மனிதர் ஆரம்பத்திலிருந்து, அதனால தான் நான் சொன்னேன், பணிக்கூடத்தில் வைத்து என்னை காப்பாற்றிய தாயவர் என்று சொன்னேன். கடைசியாக விடுதலையும் பெற்றோம்.
திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, திராவிட மாடல்னா என்ன சொல்லுங்களேன் கொஞ்சம்.
திராவிட மாடல் என்ன, எல்லோருக்கும் எல்லாம்
எல்லா கட்சியும் சொல்லுது
இல்லை, யாராருக்கு திராவிட மாடல் நாங்கள் தொகுத்தே சொல்லியிருக்கிறோம், எல்லோருக்கும் எல்லாம் என்பது மட்டுமல்ல, யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு, அவர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம், பெண்களுக்கான உரிமை, எந்தெந்த சமூகம் வந்து கல்வியால் பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போதுமான பாதுகாப்பு, இவற்றையெல்லாம் கொடுக்க தான் திராவிட மாடல்.
மத்திய அரசு கொண்டு வருகின்ற பல திட்டங்களை வந்து திராவிட மாடல் பின்பற்றும் திமுக அரசு வந்து பின்பற்றுது. ஆனால் வெளிப்படையாக சொல்லும்போது நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஏற்புடையதல்ல அப்படின்னு சொன்னால் கூட தேசிய கல்வி கொள்கை அளவு வரைக்கும் பல திட்டங்களை வந்து திமுக அரசு செயல்படுத்துது மறைமுகமாக.
மறைமுகம்னு சொல்ல முடியாது, நீ எந்தெந்த இடம் ஒத்துப்போதோ அந்த இடத்துல சொல்லலாம். சார் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இடபிள்யூஸ்னு கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அது கிட்டத்தட்ட வந்து அரசியல் சட்டத்தை திருத்தினாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்தை திருத்தி பல கட்சிகள் எதிர்த்த நேரத்தில் கூட அதை வந்து கொண்டு வந்தார்கள். அது தமிழ்நாட்டில் இருக்கா? இந்தியா முழுக்க இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, விஸ்வகர்மான ஒரு திட்டம், பலாயிரம் கோடி கொடுக்குறாங்க, பல ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க, எங்களுக்கு வேணாண்டமே. அதாவது தத்துவார்த்த ரீதியாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தமிழர்களுக்கு எதெல்லாம் வந்து கொள்கை ரீதியாக அடிப்படையில் நாங்கள் வேறுபடுகிறோமோ அது தேசியங்கள் இது அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. இதையெல்லாம் தாண்டி சில இடங்களில் சரி சமரசம் செய்து கொள்ளலாம், அது தவறில்லை என்று எங்கேயாவது ஒன்று இருந்தால் அந்த மாதிரி இடத்துல வேணால் சரி, இதை வந்து ரிப்பேரபிள் லாஸ் இர்ரிப்பேரபிள் லாஸ் ஆங்கிலத்தில் சரி செய்யக்கூடிய இழப்பீடுகள், சரியே செய்ய முடியாத இழப்பீடுகள், அந்த மாதிரி நீங்கள் பிரிபரிச்சு பார்க்கணுமே தவிர, இந்த அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய த்ரெட்டுன்னு சொல்லலாம், மிகப்பெரிய பயம் மிகப்பெரிய ஆபத்து என்பது தமிழ்நாடு தனிச்சு கிடக்குது, நான் கொண்டு வர சட்டத்தில் அவங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாரு.
இப்போ வந்து விஜய்ங்கிற ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவரை எப்படி வந்து அரசியலில் காலி பண்றதுங்கிறதுல திமுக ரொம்ப முனைப்பாக உன்னிப்பாக இருக்கு அப்படின்னு பரவலாக பார்க்கப்படுது. இப்போ கேள்வி எப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர், அவரே வந்து திரைப்படத்திலிருந்தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். திமுகவின் சித்தாந்தங்கள் இவ்வளோ வலுவாக இருந்தாலும் திமுக வந்து ஊடகத்தையும் சினிமாவையும் பயன்படுத்தி வளர்ந்த ஒரு கட்சி, திமுக மட்டும் இல்லை அதிமுகவும், ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளவு, அதாவது ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்குறீங்க?
அந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் பிம்பத்தை உருவாக்கலையே, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்.
இல்லையே, உங்கள் ஐடிவிங் வந்து வெளிப்படையாகவே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன பண்ணிட்டு
இருக்காங்க? விஜயை காலி பண்ணுறது, அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு ஒரு நடிகர் எப்படி வரலாம், அவருக்கு சித்தாந்தம் தெரியாது, எதுவுமே இல்லை அப்படிங்கிற.
நடிகர் வரக்கூடாதுன்னு இல்லை, ஏற்கனவே வந்திருக்காங்க நிறைய பேர், விஜயகாந்த் வந்திருக்காரு, எல்லாம் தான் வந்திருக்காங்க. சித்தாந்தம் தெரியாதவங்க வேணால் நியாயம் இருக்கலாம், அதாவது எங்களுக்கு இருக்கிற கவலையே நீங்கள் வந்து விஜயங்கிற உத்தரவு விட்டுருக்க, யார் நாளைக்கு எக்ஸ் ஒய் யார் வேணாலும் வருவாங்க, அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரட்டும், யாருக்கும் வந்து ஒன்று நிரந்தரமாக பட்டா போட்டு கொடுக்கல, ஒரு சித்தாந்த ரீதியாக வரட்டும். இந்த மண்ணுக்குன்னு சில சிறப்பு இயல்புகள் இருக்குது, மொழி சார்ந்த அரசியல், மொழி சார்ந்த பண்பாடு, அந்த பண்பாடை காப்பாற்றுவது, இந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த பண்பாடுங்கிறது சமஸ்கிருத பண்பாட்டோடு ஆரிய பண்பாட்டோடு ஒத்துப்போகாது மட்டும் இல்லை, நேர் எதிரான பண்பாடு. இந்தியாவில் இரண்டு பண்பாடுகள் இருந்தது என்பதை எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இது வந்து ஒரு ஒரு திராவிடியன் ரேஸ், ஒரு ஆரியன் கல்ச்சர், ஒரு திராவிடியன், அது வந்து பேஸ் ஆன் ஒன்று வந்து சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரியம், இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்ட, தமிழனா கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதயத்தே உதித்திலிருந்தே ஒன்று போல ஆயிடும்னு சொன்னார்ல மனோன்மணியம், அந்த மாதிரி இந்த கிளைமொழிகள்லாம், இந்த எந்த மொழி மூத்த மொழிங்கிறதுல எல்லாத்துக்கும் சண்டை இருக்கும், அதை விட்டுருங்க. இது இந்த குடும்பத்துக்குள்ளே அப்போ ஒரு திராவிடியன் ஸ்டாக், ஒரு ஆரியன் ஸ்டாக், ரெண்டு கலாச்சாரம், ரெண்டுக்கும் இலக்கியம் இருக்குது, அப்போ ரெண்டும் வந்து வேறுபட்டது மட்டுமல்ல சில இடங்களில் எதிரெதிராக இருக்குது. இந்த அடையாளத்தை இழக்கக்கூடாது என்பது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தனித்துவம். இதை வந்து பெரியாருக்கு முன்னமே அது பண்ணியிருக்கிறாங்க. இது பெரியாருக்கு முன்னாடியே தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து 1901 வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு 1%, அந்த 1% யார் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் சர்வேல. அதற்கு பிறகு படிப்படியாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஆரம்பித்து நீதி கட்சி ஆரம்பித்து அதற்கு பிறகு அண்ணா வந்ததுக்கு பிறகு பெரியாரை விட கொஞ்சம் விலகி, இல்லை தமிழுக்கென்று ஒரு பெரிய தனி அடையாளம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு தனி தத்துவம் இருக்கிறது, அது அதனுடைய இலக்கியங்கள் சமத்துவத்தை போதித்தவை, அந்த இலக்கியங்கள் வந்து, அதனால தான் சொன்னார் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருமையாக சொல்ல, வி ஆர் ஹேவிங் சம்திங் டு ஆஃபர் அட் லார்ஜ் டு தி வேர்ல்டுனர், இந்த உலகத்திற்கு கொடையாக வழங்குவதற்கு எங்கள்கிட்ட சில திண்மையான கொள்கைகள் இருக்கின்றனர், அப்படிப்பட்ட ஒரு பெருமையை காப்பாற்றுவதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட அரசியலாக வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், இதை விட கூர்மைப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் தத்துவம் வருமானால் நானே கூட யோசிப்பேன் தப்பில் போகலான்ட்டு. என்ன தத்துவத்தோடு நீங்கள் உள்ளே வரீங்க? அப்போது ஒரு அறம் சார்ந்த அரசியல், ஒரு கொள்கை சார்ந்த அரசியல், ஒரு சித்தாந்தம் சார்ந்த அரசியல் ஏற்கனவே இங்கே இருக்கிற போது, அதிலேயே சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிற போது, சித்தாந்தத்துக்கு சம்பந்தமில்லாத ஒருவர் வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டுமே நம்பி வந்தால் நாங்கள் விஜயை பற்றி கவலைப்படலை. அந்த விஜய் பின்னால் போயிட்டுருக்க ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அவர்கள் இந்த சமூகத்தை பற்றி என்ன அக்கறை கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் நானும் இந்த மண்ணில் மறைந்ததற்கு பிறகு அந்த சமூக அக்கறை என்னவாக ஆகும்? அப்போ ஒரு 5 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலமோ ஒரு மிகப்பெரிய ஒரு பால்படுத்தப்பட்ட நிலை தோன்றிவிட்டால் அந்த 10 ஆண்டு காலத்தை சரி செய்வதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும்.
ஆனால் அதுக்காக டிஎம்கே வந்து திமுக வந்து அல்லது அதிமுக கூட அதற்காக ரோல் மாடல் இல்லையே. அதாவது நீங்க வந்து
சொல்லலையே, இப்பவும் சொல்றேன், அதனால சொல்றேன், எக்ஸ் ஒய் இசட் ஹூ எவர் பி, உங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை சொல்லுங்கள். கூட்டு கலையாக சொல்லக்கூடாது. நான் காந்தியும் எடுத்துக்குவேன், காமராஜும் எடுத்துக்குவேன், பெரியாரும் எடுத்துக்குவேன்னு. காந்தியும் காமராஜும் பெரியாரும் ஒன்றும் எடுக்க முடியாது. நீங்கள் அப்படி எடுக்கிறதே தப்பு. அதனால் யார் இங்கள்கிட்ட ஓர்மையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு ஓர்மை இருந்திருக்கும். பட் ஆனால் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக வந்தாக்க ஸ்கூல் ஆஃப் தாட்ஸுங்கிறது வேறு சார். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ரெவடியன் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இதில் இருந்து பெட்டர் ஆகும்னு சொல்லுங்கள். இல்லைனா இதையே நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் எனக்கு வெறும் ரசிகர் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு கையாட்டுறது காலாட்டுறது கும்பல் இருந்தால் போதும், அது நாங்கள் கவலைப்படுறோம். உங்களை பற்றி இல்லை, உங்களுடைய வருகை பற்றி இல்லை, இந்த சமூகத்தை பற்றி, இந்த மொழியை பற்றி, நாங்கள் கட்டி காப்பத்த இத்தனை ஆண்டு கால விழுமியங்களை பற்றி.
இல்லை நீங்கள் சொன்னீங்க அந்த ரசிகர் கூட்டம் வந்து பின்னால் போகுதுன்னு வைங்க, அந்த ரசிகர் கூட்டம் பின்னால் போகிற அளவுக்கு தமிழகம் இருக்குன்னா அது யார் பொறுப்பு? அது ஆட்சி பொறுப்பு இல்லையா, திமுகவுக்கு பொறுப்பு இல்லையா?
அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எங்களை விமர்சனம் உங்களுக்கு ஒன்று இருக்குது. அதாவது நான் இன்னும் ஒன்று எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இன்னும் கூட நீங்கள் வந்து கூர்மை உங்களுடைய தத்துவத்தை கூர்மைப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்னு எங்களுக்கு குற்றஞ்சாட்டம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை நான் பரிசோதனை செஞ்சுக்கிறேன். வி ஆர் ரெடி டு இன்ட்ராஸ்கோப். எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வது தவறில்லை, அதற்காகலாம் நாங்கள் பயப்படல. நாங்களே தவறளித்திருந்தால் கூட இந்த தவறை அனுமதிக்கக்கூடாது தமிழர்கள்ட்ட சொல்கிறது எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? எங்களை அக்யூஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு குற்றஞ்சாட்டு தப்பு கிடையாது. நாங்கள் வந்து குற்றஞ்சாட்ட முடியாத அளவுக்கு உத்தமர்கள்லாம் சொல்லவே மாட்டேன். மனித இயல்பு என்பது தவறு செய்வது, எங்கேயோ கொள்கை இழந்திருக்கலாம் அல்லது வேறு விஷயங்கள் எங்களை வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இந்திய எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு 10 ஆண்டு கால சாதி ஒழிப்பு பற்றி பேசவே இல்லை திமுக. ஆனால் அன்னைக்கு பொங்கிட்டு இருந்தது மொழி உணர்வு. அப்போது இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு கட்டம் வருகிற போது சமூக நீதி, சாதி ஒழிப்பு கொஞ்சம் பின்னாடி சிட்டு போயிடுச்சு. அப்புறம் மாநில உரிமைகள் என்று வருகிற போது இந்திய எதிர்ப்பு கொஞ்சம் தளர்ந்து போச்சு. இந்த மாதிரி படிப்படியான மாற்றங்களில் சில சேதாரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதையே குற்றஞ்சாட்டி இது வந்து வேட்டைக்காரை மாற்றலாம் தமிழ்நாட்டை அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆயுதனும், தவறு இல்லையா? அது
திராவிட சிந்தனை, சித்தாந்தம், நிர்வாகத்திறமை இதெல்லாம் இருக்கிற ராசா அவர்கள் எந்த வகையில் வந்து தமிழ் அதாவது திமுகவின் தலைமை ஏற்கிறதுக்கு குறைவு? ஏன் வந்து திமுக வந்து திரும்ப திரும்பவும் ஒரு குடும்ப அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கு? ஏன் உங்களை மாதிரியான
நல்ல கேள்வி, வெளிப்படையான கேள்வி. எந்த குடும்பம் சாதி பார்க்காத குடும்பம் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு? ஒரு குடும்பம் எந்த குடும்பம் சாதி பார்க்காத குடும்பம் இருக்கு? நம்பர் ஒன்று. நம்பர் டூ, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஆக வேண்டும் என்று சொன்னால், நான் திரும்ப உங்களை கேள்வி கேட்குறேன், சிதம்பரம் எவ்வளோ பெரிய அறிவாளி, உலக பொருளாதாரம் ஒருத்தவர், ஏன் கருப்பையா மூப்பனார் வந்து ஜிகே மூப்பனார் என் தலைவர் எடுத்துக்கிட்டார்? அவர் நிதியமைச்சராக வரும்போது நேரடியாக பார்த்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டார். என்ன காரணம்? ஒரு அரசியல் கட்சி வருவதற்கு அறிவு, ஆற்றல், திறமை, கொள்கை எல்லாம் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி மக்கள் ஏற்பணும்னு இருக்கணும்.
இல்லை, மக்கள் ஏற்புன்னு சொல்லும்போது திமுகவில் வந்து அந்த குடும்பத்தை தான் மக்கள் ஏற்பாங்கன்னு நம்ம எழுதி தந்திருக்கோம்.
வேற யாரும் சொல்லுங்க. இல்லை, அந்த டெஸ்ட்டுக்கு போவோம்.
இல்லை, நீங்கள் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கறது இல்லையே. திமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கான
உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் இல்லைன்னா இந்த திமுக அழிஞ்சு போனால் பரவாயில்ல.
அப்படி நான் சொல்ல வரல, குடும்பம் இருக்கக்கூடாது இல்லை, அந்த குடும்பத்தில்
நான் வர்றதுல உங்களுக்கு என்ன தப்புன்னு கேட்குறேன்.
வர்றதுலே நான் தப்பு சொல்லலை,
எல்லாரும் வரலாங்க.
இப்போ ஸ்டாலினே எடுங்களேன், அவர் வந்து சின்னதுலேருந்தே மீசா டைம்லேயே அடி வாங்கி அந்த மாதிரி வளர்ந்து.
இப்போவும் சொல்கிறேன் இப்போ வந்து எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கொண்டு விட்டது, எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கிறது எங்கள்லயா இருக்கு?
இல்லை, மக்களுக்கு வேற வழி இல்லாமல்
மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அப்போ
இல்லையே
மக்கள்கிட்ட சார், எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எங்களுக்கு நிறுவனம் இருக்கு, இந்த நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதி, திறமை, கொள்கை ரீதியான சித்தாந்த வடிவம் உதயநிதி நாங்கள்
ஒத்துக்கிட்டோம்.
நாங்கள் ஓப்பனா சொல்ல ஒத்துக்கிட்டோம்.
சரி,
எங்களுடைய முடிவு தவறு என்றால் மக்கள் தான் மறுதளிக்கணும்.
இல்லை, உங்களை
நீங்க கொண்டு வந்தீங்க, சார் எங்களுடைய இது குடும்பம், திமுக என்பது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் அடுத்த உதயநிதிக்கு நாங்கள் நம்புறோம். எங்களோட நம்பிக்கை பொய்னு சொல்ல வேண்டியது யாரு?
அதாவது
நீங்க மக்கள்கிட்ட போக மாட்டேங்கிறீங்க.
நீங்க ஒண்ணு பாக்கணும், இப்ப மக்கள் வந்து
எங்களுக்கு கவலை, தத்துவார்த்த ரீதியாக இந்த கட்டமைப்பு அப்படியே இருக்க வேண்டும், இந்த அமைப்பு இருப்பது தமிழருக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். நீங்க இந்த கட்டமைப்பு உடஞ்சாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது பண்ணணும் கலகம் நினைக்கிறீங்க, அந்த கலகத்தை நான் ஒத்துக்க மாட்டோம். இன்னொன்னு, எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு, எப்படி பெரியாருக்கு சாதி இல்லையோ, எப்படி அண்ணாவுக்கு சாதி இல்லையோ, அப்படி கலைஞருக்கு சாதி இல்லை. கலைஞர் குடும்பத்தில் இன்னை வரைக்கும் சாதி இல்லை, எல்லா சாதியும் அங்கே இருக்குது. எந்த திருமணத்தையும் அவங்க தடை பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு 10 திருமணத்தை தலைவர்கிட்ட சொல்லி நடத்தி வச்சுருக்கிறேன், சாதி பார்க்குற வீட்டில். அப்போது சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய கொள்கை, சமூக நீதி வளர வேண்டும் தான் பெரியாருடைய கொள்கை. அந்த கொள்கையை ஏற்புடைய ஒரு தலைவர்
சொல்கிறது குடும்ப அரசியல், நீங்கள் சொல்கிறது வந்து ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்பில் வந்து
சாதி ஒழிப்புன்னு இல்லை, கொள்கை சார்ந்த அரசியல், கொள்கை வழி யார் நிக்கிறாங்களோ நாங்க தலைவரை எடுத்துட்டு போறோம்.
பகுத்தறிவு கொண்ட ஒரு சமூகம் அல்லது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும் போது நீங்க வந்து இந்த கொள்கையிலிருந்து அவரு அவரு மகன், அதுக்கு அடுத்தது மகன், அடுத்தது மகன் அப்படிங்கறத மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவன் ஓட்டு போடாத வரைக்கும் அவன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தமா?
எங்களுடைய கொள்கையை
நான் சொல்றேன், இப்ப 2026 நடக்கிற தேர்தலில் வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து தோத்து போனாங்க, டிஎம்கே ஓட்டு போடுறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொள்றது மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்களா நீங்க?
நாங்க அப்படி சொன்னோமா?
இல்ல நீங்க அப்படித்தானே சொல்றீங்க, மக்கள்
ஏற்றுக்கொண்டாங்க பேசுறீங்க. முதலமைச்சர்கள் பேச்சுக்கள் வரல, ஒரு இயக்கத்துக்கு தலைவரா வரக்கூடிய தகுதி தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன் ஒரு இயக்கத்தினுடைய தகுதியை நாங்க வந்து அவர் என்னைக்காவது பின்னாடி வந்து முதலமைச்சர் நாங்க ஏத்துக்கொண்டது யார்? மக்கள் தானே, மக்கள் மறுதளிக்கிட்டுமேங்கிறேன்.
இல்ல நான் கேட்கிற கேள்வி எது இல்லை, நீங்க பிராக்டிக்கலாக பேசுங்க. அதாவது ஒரு வாக்காளன் ஓட்டு சாவடிக்கு போகும்போது நான் வந்து இந்த குடும்ப அரசியலுக்கு ஓட்டு போடுறேன் இல்லையாங்கிறது இல்ல, எஸ் நோ இல்ல, ஒரு கொள்கை சார்ந்த நிறைய
அதுவும் இருக்கு.
இல்ல அது கொஞ்சம் பேர் இருக்கலாமா இருக்கும்.
ஓட்டு
போடுறது
ஒரு சொல்லாதீங்க, குடும்ப அரசியல் ஒத்துக்காம பக்கத்தில் தெலுங்கானா போயிருக்கு ஒரு அரசாங்கம். தெலுங்கானாவுக்காக போறது யாரு? தெலுங்கானா வாங்கி கொடுத்தது யாரு? நாங்களே தவறிழிப்பதா ஏத்துக்கொண்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார்? மக்களுடைய ஏற்பு இல்லாமல், மக்களுடைய என்டார்ஸ்மெண்ட் இல்லாமல் அரசியல்வாதி ஒரு சின்ன பிறழ்ச்சி கூட பண்ண முடியாதுன்றேன். ஸோ பீப்புள் ஹாவ் டு டீச் லெசன். நாங்கள் தப்புனாக்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லுங்கள். ஏன் இது பிரணாப் முர்ஜி இருக்கும்போதும் குலாம் நபி ஆசாத் இருக்கும்போதும் சிவராஜ் பட்டேல் இருக்கும்போதும் ஏன் ராகுல் காந்தி தலைவர்னு கேட்டாங்க? மூணு பேரும் ஓப்பனாக கொடுத்தாங்க எங்களுக்கு எங்களுடைய தலைமை பண்பை வந்து கட்சி ஏற்றுக்காது, அது வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இத்தனைக்கும் வந்து இந்திரா காந்தியிட வேலை பார்த்துட்டு, ராஜீவ்காந்தியிட வேலை பார்த்துட்டு, அப்புறம் வந்து சோனியா காந்தியிட வேலை பார்த்துருந்தாரு பிரணாப் முர்ஜி. ஸோ நீங்கள் வந்து அல்டிமேட்டாக எங்கே வரணும்னா, ஒரு இயக்கத்துக்கு வந்து யாருக்கு வந்து ஏற்பு அதிகமாக இருக்குது, அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த அக்செப்டன்ஸ் தான் ஒரு இயக்கத்தை எடுத்து செல்வதற்கு முக்கியமே தவிர, நான் அவரோட படிச்சிருக்கேன், நான் அவரோட பேசுவேன், அவரோட எழுதுவேன், பட் சம்வேர் இஸ் மிஸ்ஸிங். இந்த சாதிய சமூகம், இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், சாதிய சமூகத்தில் இந்த ஏற்புங்கிறது எங்கே ஒரு தடை இருக்குது, அந்த தடையை நம்ம விளக்கணுங்கிறது வேற. ஆனால் அது இருக்கிறதுக்கு ஏற்பு தான் முக்கியம், அக்செப்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா இயக்க உடைய இல்லையே, இயக்க விசதி போன்ற
இல்லை. அதான் இன்னொரு கேள்வி,
உங்களுடைய இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி கேள்வி என்ன நினைக்கிறேன்னா, திமுக ஏன் என்ன வந்து இன்டாக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க கேள்வியா?
இல்லை அப்படி இல்லை. ஏன் கேள்வி வந்து ராசா மாதிரி ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் ஏன் வந்து திமுகவின் பொதுச் செயலாளராக கூட வர முடியல?
ஏன் காமராஜரை விட அதிகம் படித்த, நிர்வாக திறன் படித்த சி சுப்பிரமணியம்,
ஆமா அவர் நிதியமைச்சரான
வெங்கட்ராமன் செட்டில்மெண்ட் செய்தேன்.
இல்ல இல்ல நான்
சொல்றேன், வெங்கட்ராமன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக வந்த வெங்கட்ராமன் காமராஜர் கீழே வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? எட்டாவது படிச்சாரு. அப்ப ஏன் நீ இந்த கேள்வி கேட்கல?
இல்ல நான் கேட்கறது கட்சி,
நான் அங்கதான் கேட்கறேன். ஏன் காங்கிரஸ் கட்சி தலைவராக வரல, அவர் ஏன் முதலமைச்சரா வரல? சி சுப்பிரமணியம் புரட்சியில் எத்தனை உணவு புரட்சி கொண்டு வந்தாரு?
என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? உங்க கனவுகள் என்ன? அரசியலை பொறுத்தளவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி,
பெரிய கனவுகள் சார். மனித வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேணும். வெறுமனா சாப்பிட்டுட்டு, வெறுமனா தூங்கிட்டு, வெறுமனா புள்ள பெத்துக்கிட்டு, வெறுமனா தூங்குறதுங்கிறது அது வந்து ஒரு பகுத்தறிவாதிக்கு ஏற்புடையதல்ல. நான் வாழ்கிற போது என் சக மனிதனுக்கு என்ன செய்தேன், அப்படி சக மனிதனுக்கு சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பெரியாரை ஏற்றுக்கொண்டேன். பெரியாரை ஏற்றுக்கொண்டதால் அரசியல் இதாக திமுகவுக்கு வந்தேன். திமுகங்கிற அரசியல் கட்சி வந்து எல்லா விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய்மையான இயக்கம்னு சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம இல்லை. இந்த இயக்கம்தான் இன்றைக்கு இருக்கின்ற, நேற்றைக்கு இருந்த, நாளைக்கு வரப்போகிற இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யக்கூடிய இயக்கமாக இருக்கிறது என்பதற்காக நான் என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன். என்னுடைய வயதிற்கு நான் எட்டாத பதவி இல்லை, நிறைய பார்த்துட்டேன். சந்திக்காத மனிதர்கள் இல்லை, சந்திக்காத வழக்கும் இல்லை. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சியே அனுபவத்தை இந்த இயக்கம் தந்திருக்கிறது. எஞ்சிய நாட்களும் இந்த பெரியாருடைய கொள்கை, அண்ணாவினுடைய கொள்கை, கலைஞருடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் உழைக்க காத்திருக்கிறேன், அவ்வளோதான். இதை என்னை எப்படி இயக்கம் பயன்படுத்த போகுதுன்னு நீங்கள் போய் நாளை முரசில் போய் சீஃப் எடிட்டராக இருப்பேன், நாளைக்கு எம்எல்ஏ ஆகி ஸ்டேட்டுக்கு வந்தால் இருப்பேன், இல்லை ஒன்றுமே இல்லாமல் நீ வந்து வெறுமனை கொள்கை பேசிட்டு வரனா பேசிகிட்டு இருப்பேன். சரி, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லை. ஏன்னு கேளுங்க, சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்துட்டேன். ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவர்கிட்ட கிட்டக்க போகிறதுக்கு பயப்படுற காலத்தில் நான் வந்து அவ்வளோ செல்லப்பிள்ளையாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு மன நிறைவு, எல்லா விதத்திலேயும் ஒரு மனநிறைவு, நிர்வாகத்தில் ஒரு மனநிறைவு, அரசியல் உயரத்தில் ஒரு மனநிறைவு, கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு மனநிறைவு. இப்படி ஒரு அடையாளத்தோடு வாழ்கிற போது நமக்கு எதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும்? வந்தால் வச்சுக்குவோம், இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அடையாளம் ஒன்று இருக்குல்ல.
மிக்க நன்றி உங்களுக்கு. இவ்வளவு நேரமும் கேள்விகளுக்கு வந்து இனிமையாக வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னீங்க.
நன்றி,
மிக்க நன்றி உங்களுக்கு. சந்திப்போம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.